கிறிஸ்துவம் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே திருச்சபையர் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 34 வசனத்திலே ஆண்டவர் எருசலேமை குறித்து இவ்விதமாக சொல்லுவார். எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்டிகை தோறும் எருசலேமுக்கு செல்லுகிறவர். இந்த பண்டிகை தோறும் அவர் எருசலேமுக்கு சொல்லும் போது அவர் பார்க்கின்ற அநேக காரியங்களில் ஒன்று என்னவென்றால், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அலங்கரிக்கப்பட்ட கல்லறைகள். இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை எதற்காக வந்தால், வெளி இடங்களிலிருந்து பண்டிகை ஆசரிக்கிற வருகிறவர்கள் தப்பி தவறி கூட அந்த கல்லறையை தொட்டுவிடக்கூடாது. அவர்கள் தொட்டு விடுவார்களே ஆனால் 7 நாட்கள் அவர்கள் தீட்டு பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாது. எனவே தூரத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும் போது அந்த கல்லறையை அவர்கள் தொடாமல் ஒதுங்குவார்கள். அலங்கரிக்கப்பட்ட கல்லறைகள், அது எந்த கல்லறைகள் என்று சொல்லும் போது எருசலேமிலே கொல்லப்பட்ட தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை இயேசுவின் ஊழிய நாட்களில் உள்ள யூதர்கள் அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அப்போது வழி யாத்திரையிலே போகிறவர்கள் அதை பார்க்கும் போது, இது இந்த தீர்க்க தரிசி, இது இந்த தீர்க்க தரிசி என்று அவர்களால் சொல்லப்படும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி வித்தியாசமானது. எனவே தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புரியவும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனமும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், எருசலேமே, இதோ தீர்க்க தரிசிகளை கல்லறிகிறவளே, இதோ கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளுமாம் போல, எத்தனையோ தரம் நான் உன் பிள்ளைகளை என் சிறகின் கீழே கூட்டி செத மனதா இருந்தேன், அவர்களுக்கு மனதில்லை. மற்ற 23 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இதோ தீர்க்க தரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டி அதை அலங்கரித்து வைத்திருக்கின்ற நீங்கள், உங்கள் பிதாக்களே இந்த தீர்க்க தரிசிகளை கொன்றார்கள் என்பதற்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள் என்றும் சொல்லுவார். இதனால்தான் உங்களுக்கு இயேசு பிடிக்காது. ஏன்னா இயேசுவாமி எருசலேமை பற்றி சொல்லும் போது நிறைய சொல்லலாம். இன்னைக்கு கூட நமக்கும் அந்த பிரச்சனை இருக்கின்றது. என்ன, மனம் திரும்புதலை பற்றி தான் செய்தீர்கா? சாம்பலுக்கு பதிலா சிங்காரம், ஏன் அதை பேச மாட்டேங்கிறாங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? சந்தோஷம், ஐயா இப்படி நிறைய செய்திருக்கே. ஏற்றுமானவர் அன்றைக்கு எருசலேமை பற்றி அவர் நிறைய சொல்லி இருக்கலாம். 1 சாமுவேல் 6:12 எருசலேமை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அது தாவீதின் நகரம். ஐயா, 1000 ஆண்டுகள் நீங்கள் தாவீதின் நகரத்தை குறித்து பிரசங்கித்தாலும் பிரசங்கிக்க முடியாது. ஏன் ஆண்டவர் கொலை செய்தவள் என்று சொல்ல வேண்டும்? இதோ எருசலேமை குறித்து ஏன் அழ வேண்டும்? இது தாவீதின் நகரமாச்சே. இன்னும் மத்தேயு 4:5 இதோ வேதவசனம் சொல்லுகிறது, அது பரிசுத்த நகரம். ஆதியாகமம் 14:18 சொல்லப்பட்டிருக்க சமாதானத்தின் நகரம் அது, ஷாலோம், சமாதானத்தின் நகரம். ஏசாயா 1:26 ஏசாயா அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், இது நீதிபுரம் என்றும் இது சத்திய நகரம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கும் போது ஏன் இங்கே கொலையாளிகள் இருக்க வேண்டும் என்று கேட்பார். அதனால ஏசாயாவையும் பிடிக்காது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசினார் நிறைய காரியங்கள்ல. அதுல ஒன்று என்ன சொன்னாருன்னா, ஐயா எருசலேம் சத்திய நகரமாச்சே, இந்த சத்திய நகரம் கொலையாளிகளின் நகரமாக மாறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்பார். அது சத்திய நகரம். இன்னும் புலம்பல் 2:15 எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி சொல்லும் போது என்ன சொல்லுவ தெரியுமா? எனக்கு எருசலேமை பத்தி நிறைய பெயர்கள் இருக்குதுங்க, இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். என்ன சொல்லுவா தெரியுமா? புலம்புவார். எருசலேமை அழிவை அவர் ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி புலம்பி சொல்லும் போது சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம். அப்படிப்பட்ட நகரத்தை பார்த்து இயேசு சுவாமி என்ன செய்தாங்கன்னா, அழுதுட்டு சொன்னாங்க, நான் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கு மனம் இல்லாமல் போனது என்று சொன்னார். லூக்கா 19:41 44 வாசிக்கும் போது ஆண்டவர் குருத்தோலை ஞாயிறு நாம் நினைவு கூறுகின்ற அந்த நாளை ஆண்டவர் தந்தை சீஷர்கள் எல்லாருமாக சேர்ந்து பவனியாக எருசலேமுக்கு வருகின்றார். வரும்போது தூரத்தில் எருசலேமை பார்க்கிறார். பார்த்தபோது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரத்துக்காக அழுதார். சத்திய நகரத்துக்காக அழுதார். தாவீதின் நகரத்துக்காக அழுதார். பரிசுத்த நகரத்துக்காக அழுதார். ஆண்டவர் சமாதானத்தின் நகரத்துக்காக அழுதார். அழுது விட்டு என்ன கேட்டார்னா, உன்ன சொன்னார், சத்தமா சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏமா, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் 3.5 எருசலேமுக்காக நான் எத்தனையோ காரியங்களை செய்த போது அதை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தீர்களே, தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டீர்களே, இதோ ஆண்டருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தீர்களே, இந்த சந்திக்கும் காலத்தை நீங்கள் அறியாமல் போனபடியால் இயேசுவாமி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரை ஆக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஏன் ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுதார் என்றால், இந்த ஆலயம், இந்த மகிமையின் ஆலயம், சாலோமன் ஆலயத்தை காட்டிலும் ஏரோது கட்டி கொடுத்த ஆலயத்தின் மகிமை மிகவும் அழகாக இருந்தது. இந்த மகிமை அழிக்கப்பட்டு போகிறது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் ஆக போகிறது. ஆண்டவர் அழுதார். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ், உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்னா, அழியவே இல்லையா, எதுக்கு இப்ப அழுதார் உட்கார்ந்து? நீங்களும் நானும் மகிமையாகத்தானையா இருக்கிறோம், ஏன் கர்த்தர் அழ வேண்டும்? அவருக்கு என்னுடைய எதிர்காலம் தெரிந்தபடியால் அழுத, அவருக்கு எருசலேம் தரைமட்டம் ஆக்கப்படுவதை அறிந்தபடியால் அழுத, கண்ணீர் விட்டு அழுத. அதை பார்க்கிற யாருமே என்ன சொல்லுவார்கள், ஐயா இவன் பைத்திய பிடித்தவன் என்று சொன்னது சரியே, எருசலேம் அலங்காரமாக இருக்குது ஐயா, நகரம் அலங்காரமாக இருக்கிறது ஐயா, யூதர்கள் அலங்காரமாக இருக்கிறோம் ஐயா, பரிசெயர் சதுசெயர் வேதபாதகர் மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோம் ஐயா, சனகரின் சங்கம் உறுதியோடு இருக்கிறது ஐயா, எதுக்கையா அழனும், எதுக்கையா அழனும்? எரேமியா தீர்க்கதரிசி வீதி வீதியாக எருசலேமில் சென்றார். ஒவ்வொரு வீதியிலுமாக சென்று அவர் தன்னுடைய தோளின் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு தடியை வைத்துக் கொண்டு, இதோ அவர் அடிமை என்கிற ஒரு ரூபம் எடுத்து ஒவ்வொரு வீதி வழியாக சென்று எரேமியா எருசலேமுக்காக அழுத போது ஜனங்கள் பரிகசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பரிகசித்தார்கள், என்னையா இவன் தீர்க்கதரிசி, நன்றாயிருக்கிறோம், அழுகிறானே. இயேசுவாமி அழுதாங்க. மத்திய சுவிசேஷம் 24 ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் முடிச்சார். 23 வாசித்தீங்கன்னா தெரியும், மத்திய 23, அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ எல்லா ஐயோக்களையும் சொல்லிட்டு இப்ப வந்து தேவாலயத்துல பக்கத்துல வந்து அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. மத்திய 24:2 நம்ம பார்க்கிறோம், சீஷர்கள் அந்த தேவாலயத்தின் கட்டடங்களை ஆண்டவர் காட்டி கொடுக்குறாங்க. காட்டி கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா,
ஆண்டவரே இந்த மகிமையான கட்டடங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்தோன்னே இயேசுவாமி இந்த கட்டடத்தை பார்த்து சொன்னார், இதுல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி பிடிபட்டு போகும், அது தீர்க்க தரிசனம். அது தீர்க்க தரிசனம். 40 வருஷங்க, 40 வருஷம் இயேசுவாமி மரித்து உயிரோடு எழும்பி பரமேறு சென்று விட்டார். 40 ஆண்டுல நடைபெற்றது என்னன்னு சொன்ன, சாலோமோனின் மகிமையான ஆலயத்தை காட்டிலும் ஏரோது கட்டி கொடுத்த ஆலயம் மகிமையாக இருந்தது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருந்தது. இந்த ஆலயத்தை தீக்கிரையாக்கி விட்டான், ஏரோது அதை தீ கொளுத்தி விட்டான். ஒரு நாளில் ஆண்டவர் அந்த ஆலயத்தை சுத்திகரித்த போது எந்த அதிகாரத்தினால் நீ இதை செய்கிறாய் என்று கேட்டார்கள். இன்று ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த தீக்கிரையாக்கப்பட்ட அந்த ஆலயம் மட்டுமல்ல, ஒரு முறை ஆண்டவர் சொல்லுவார், இதோ உன்னுள்ள ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீனுடைய பிள்ளையை புசிக்கின்ற காலம் வரும் என்று சொன்னார். அதே மாதிரியாக பசிக்கின் கொடுமையினாலே எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பங்களை இழந்தார்கள். பசி 40 வருஷம். இந்த ஆலயத்தில் உள்ள பொண்ணை எடுக்கத்தக்கதாக ரோம புரியிலுடைய அந்த வீரர்கள் வந்தபோது பொன்னானது உருகி கற்களுக்கு இடையே போனபடியால் ஒவ்வொரு கற்களாக புடுங்கி பொண்ணை எடுத்தபடியாக அவர்கள் எடுத்தபடியால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் ஆண்டவருடைய ஆலயம் முழுவதும் நாசமானது. ஒலிவ மலையில் உள்ள எல்லா மரத்தையும் வெட்டினானது, எல்லா மரத்தையும் வெட்டி யூத இளைஞர்களை சிலுவையில் அறைந்து கொண்டானாம். ஆண்டவர் இந்த அழிவை எண்ணி பார்த்தார். எருசலேமே, இன்னைக்கு நீ மகிமையாக இருக்கிறாய், ஆனால் உன்னை நான் சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் இதோ இந்த நகரம் பாழாய்விடப்படும், இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும். இதோ ஆண்டவர் புலம்பின ஸ்திரீகளை பார்த்து சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற போது என்ன சொன்னார் தெரியுமா? எனக்காக நீங்கள் அழாதிருங்கள், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடோ என்று கேட்டார். அதெல்லாம் நடந்தது. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னமே இயேசு கிறிஸ்து அதை அறிந்து கண்ணீர் விட்டு அழுது அந்த நகரத்தை பார்த்து சொன்னார், உங்களுக்கோ மனமில்லாமல் போனது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்களில் கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு, அதை நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார், லாசருவின் மரணத்தின் போது கண்ணீர் விட்டார். ஆனால் முக்கியமாக எருசலேமுக்காக அவர் அழுதார், கண்ணீர் விட்டார், அழுதார், கதறினார். இன்னொன்னு கூட சுமை செய்தாங்க, அது என்னன்னா பெருமூச்சு விடுவாங்க. இந்த பெருமூச்சு நீங்களும் நானும் விட்டுற பெருமூச்சு இல்ல, நீங்களும் நானும் விட்டுற பெருமூச்சு எதுக்காகன்னு தெரியல நமக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும், ஏதாவது பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது பெருமூச்சு விடுவோம், நம்ம பெருமூச்சு விடுவோம். ஆனா இயேசுவை விட்டாங்க. அதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். மார்க்கு சுவிசேஷம் 8:11-13 வாசிக்கும் போது கவனிங்க, மார்க்கு 8:11-13 வரையிலும் வாசிக்கும் போது அதுல பரிசேயர் வந்து ஆண்டவரிடத்துல தர்க்கம் பண்றாங்க. தர்க்கம் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா உம்மன் நாங்க விசுவாசிக்கன்னா எங்களுக்கு ஒரு அடையாளம் தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் பெருமூச்சு விட்டார். பெருமூச்சு விட்டு என்ன சொன்னார்ன்னா, இந்த ஜாதி, இந்த ஜனங்கள் அடையாளங்கள் தேடுகிறார்கள். ஏன்னா வேத புஸ்தகத்தில் இயேசுவாமி சொல்லுவாங்க, நீ அடையாளத்தை கேட்டேன்னு சொன்னா நீ விபச்சார சந்ததின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏசாயா 7 14 வசனத்துல நம்ம போன வாரம் நம்ம அதை பார்த்தோம். ஏசாயா 7:14 ஆகாஸ் ராஜாவிடத்துல ஆண்டவரே கேட்பார், ஆகாஸ் ராஜா இதோ யுத்தகலத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவன் ஏசாவையோடு பேசுகிறான், ஜபிக்கிறான். அப்போது ஆண்டவரே வந்து ஆகாஸோடு பேசும்போது சொல்லுவார், நீ ஒரு அடையாளத்தை கேள். அப்பதான் ஆகாஸ் சொல்லுவார், நான் ஒரு அடையாளத்தையும் கேட்க மாட்டேன், நான் என் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன். கிதியோன் என்ன செய்தாரு? நம்ம கேட்கிற அடையாளங்கள் இப்படித்தாங்க இருக்கும். பனி மேல பெய்யுமா கீழே பெய்யுமா? நம்ம அடையாளங்கள் அழகா இருக்கும். நாம் போடுற தோல் சுருளுக்கு மேல மட்டும் என்ன செய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அறிஞ்சிடுவோம், ஒருவேளை இது ஈஸியா இருக்குமா? சரி இப்படி கேட்டு பார்ப்போம், பனி இந்த தோல் சுருளுக்கு மேல மட்டும்தான் பெய்யணும், புல்லுல என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது. இதெல்லாம் தான் நம்முடைய அடையாளங்கள். இதுக்கு ஆண்டவர் திருப்பி ஒரு காரியத்தை செய்வார். கிதியோனிடத்தில் கேட்டார், 33,000 வீரர்களுக்கு அதிகமாக வச்சிருந்தான், அவனுக்கு ஆண்டவர் சொன்னாரு இதெல்லாம் உனக்கு போதாது, என்ன 3 நீ சோதிச்சிடலாம். அதே மாதிரி 3 சோதிப்பார். ஆகாஸ் சொல்லுவார், ஐயா நான் உங்களை சோதிக்க மாட்டேன், ஐயா அடையாளம் கேட்க மாட்டேன். தாவீது சேவர்லி ஆண்டவர் தாவீதுன்றதுல கேட்பாரு, அவன் லக்கம் எடுப்பான், லக்கம் எடுப்பான். ஆண்டுடைய நாமத்தில் சொல்றேன், திருச்சபையே தேவனிடத்தில் அடையாளம் கேட்காதுங்க, அடையாளம் கேட்காதுங்க. அது விபச்சார சந்ததி கேட்கக்கூடிய ஒன்று. ஏசா இது தாவீது கேளுங்களேன், யுத்த வீரர்களுக்கு கணக்கெடுப்பான். அப்ப ஆண்டவர் அவனிடத்தில் வந்து கேட்பார், ஏய் 3 காரியத்தை சொல்றேன்டா, அந்த 3 உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. தாவீது என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்யறேன், உங்க கரத்துல விழுந்துடுறேன் ஐயா, எனக்கு வேற ஒன்றும் கேட்க தெரியும். அந்த அழிவை ஆண்டவர் அனுப்பும் போது தாவீது என்ன கெஞ்சி சொல்லுவோம் தெரியுமா? ஐயா பாவம் செய்தது யாரு? நான், இந்த ஆடுகள் என்ன செய்தது ஐயான்னு கேட்பான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆகாஸ் சொன்னானே ஐயா அன்னைக்கு. அப்போது ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், அதுதான் ஏசாயா 7:14 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இப்ப அந்த அடையாளமே அவங்களுக்கு முன்னால நிக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்போம்? ஆசீர்வதியும். நம்மோட இருக்கிறது யாரு? ஆண்டவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், சத்தமா சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எப்படிப்பட்டவர்? ஆனா என்ன வேணும் நமக்கு? ஆசீர்வாதம் வேணும். ஐயா இதே நிலைமை தான். ஏற்றாய மூலமாக கொடுக்கப்பட்ட அடையாளமே முன்னால நிற்கிறாரு, அவரிடத்துல கேட்கிறாங்க ஒரு அடையாளம். அப்ப ஆண்டவர் பெருமூச்சு விட்டாரா? இன்றைக்கும் என்னோடு என் கர்த்தர் இருக்கும் போது, என்னோடு என் தேவன் வாழும் போது நான் அடையாளங்களை கேட்பேனே ஆனால் அவர் இன்றும் என்னை பார்த்து பெருமூச்சு விடுகிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:16-26 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று யார் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார்? ஆவியானவர். ஏன்னா எனக்கு என்ன தெரியாதான், ஐயா கிறிஸ்தவனுக்கு ஜபிக்க தெரியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஐயா கிறிஸ்தவனுக்கு ஜபிக்க தெரியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? கிறிஸ்தவனுக்கு ஜபிக்க தெரியாதுன்னு யாராவது பிரசங்கித்தால் அவனை உயிரோடு விடுவீங்களா? ஐயா எதற்காக இதை கேட்கிறேன் என்றால், நம்ம எல்லாரும் ஜப வீரர்கள் ஐயா, ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது வேண்டிக் கொள்ளுகிறபடி உங்களுக்கு வேண்டிக் கொள்ள தெரியாதபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். சரி நல்ல கவனிச்சுடுங்க, எருசலேம் அழகாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது, அதுவும் ஒலிவ மலையின் உச்சியிலிருந்து நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னா அந்த நகரத்துல மத்திபத்துல அந்த எருசலேமனுடைய அந்த அழகு அவ்வளவு அழகாக தெரியும். அதை பார்த்து இயேசுவாமி கண்ணீர் விட்டு சொன்னாரு, எப்பா உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் இதோ உன்னை சூழ மதல் போட்டு விடுவாங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி கழிக்கப்பட்டு போவாய். அன்னைக்கு அது சொன்னபோது எல்லாருக்கும் அந்த வேடிக்கையாக இருந்தது. இன்றைக்கு என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மகிமையாக இருக்கிறாய். இதோ நீங்களும் நானும் யாராம்? அவருடைய ஆலயம், அவர் தங்குகின்ற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகின்ற ஆலயம், மகிமையின் ஆலயம், மகிமையாக இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம், அலங்காரமாக இருக்கிறோம், கிறிஸ்தவன் என்ற பெயரோடு இருக்கின்றோம், அவர் தந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறோம், அவர் தந்த ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துகிறோம். ஐயா, எனக்கு ஒரு அழிவா? எருசலேமை பார்த்து கர்த்தர் என்று கண்ணீர் விட்டாரே, இன்று நான் நன்றாய் தானையா இருக்கிறேன், நான் இன்றைக்கு பிரசங்கம் தானையா பண்ணுகிறேன், தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து அழுவார ஐயா? இன்றைக்கு என்னை பார்த்து அழுவார? அநேகர் நினைக்கிறபடி ஆண்டவர் படுக்கையில நான் போன பிறகு அழுகுகிற தேவன் அல்ல. அவர் என்னுடைய கம்பீரத்தில், என்னுடைய வாழ்வில் என்னை பார்த்து நான் கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் என்னை பார்த்து அழுகின்ற தேவன். அவர் சொல்லுறத நான் கேட்கலன்னா என்னை பார்த்து அழுகிற தேவன் இன்றைக்கும் அழுகிறார். ஆனால் அவர் அழுகிறார் என்றால், கண்ணீர் விடுகிறார் என்றால், அழிவு நிச்சயம் மனம் திரும்பாமல் போனார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தட் இஸ் அ லாஸ்ட் ரிசார்ட். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. ஏசுவாமி என்னை பார்க்கிறாங்க, வெற்றுடைமையா இருக்கிறேன். ஏசுவாமி இன்னைக்கு என்ன பார்க்கிறாங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லையா இருக்கிறேன். உள்ளுக்கெல்லாம் அநீதி, அக்கிரமம், பாவம். வெளியில பார்க்கும் போது வெள்ளை அங்கி, இதை வெளியே பார்க்கும் போது கிறிஸ்தவன் என்கிற தன்மை. என் தேவன் என்னை பார்த்து அழுவதற்கு முன்பதாக அவர் சந்திக்கும் காலத்துக்கான அறிகுறிகளை சொல்லுவார், என்னோடு பேசுவார், என்னோடு உரையாடுவார், எனக்கு கண்டித்து உணர்த்துவார், என்னை அவர் பல விதத்திலே என்னை சோதித்து அறிவார். அதற்கு நான் இடம் கொடாமல் போகும்போது என்னை பார்த்து ஒரு நாள் அழுவார். அவர் அழுதாரே ஆனால் என் வாழ்வு அழிவு நிச்சயம், நான் மனம் திரும்பாமல் போனால். ஏன் இன்னைக்கு அவர் பெருமூச்சு விடணும்? சும்மா நமக்குள்ள பேசிடுவோமே, எதையா பெருமூச்சு விடணும்? ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக பெருமூச்சு விட்டு ஏயா ஜபிக்கணும்? ஏயா நீ கிறிஸ்தவனுக்கு ஜபிக்க தெரியவில்லை? அதோ 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற உங்களுக்கும் எனக்கும் ஜபிக்க தெரியாதபடியால் ஆவியானவர் பெருமூச்சுகளோடு ஜபிக்க வேண்டிய நிலைமை ஏன்? என் ஆண்டவர் என்னை பார்த்து அழ வேண்டிய நிலைமை என்ன? 1 தீமோத்தேயு 2:4-6 வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயோடு ரொம்ப உற்சாகமாக பேசுவார். ஏன்னா ஒரு வாலிபனவன், பவுல் எப்போதும் செத்து போகலாம், ஓடிய ஓட்டமெல்லாம் முடிந்தாயிற்று. ஆனால் தீமோத்தேயு வாலிபன், தீமோத்தேயு வாலிபன், கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ரிலே ரேஸ்ங்க, ஒரு ரிலே ரேஸ் பார்த்துக்கங்க. அது 400 meters, 100 × 4 அப்படிங்கிற 400 meters ரேஸ்ல முடிகிற ஒரு ரிலே அல்ல. 2000 ஆண்டுகள் அந்த ரிலே ஓடப்பட்டதுனால தான் ஓடினவங்கள ஒரு சிலர் எங்க கிராமங்களுக்கு வந்தாங்க. இன்னைக்கும் நீங்க மார்த்தாண்டம் வந்தீங்கன்னு சொன்னா, போற அந்த நேஷனல் ஹைவேல மார்த்தாண்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சபை இருக்கும், ஒரு சர்ச் கட்டடம் இருக்கும், மிஷினரிகள் ஸ்தாபித்த இடம் அது. அந்த ரீலே ரேஸ்ல நிறைய பேர் எங்க கிராமங்களுக்கு வந்தாங்க, உங்க கிராமங்களுக்கு வந்தாங்க. இப்ப பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இங்க பாருமா, நான் உழைச்சிட்டேன், இந்த உழைப்பின் கனியை நீ புசிக்க கூடிய காலம் இதல்ல. யூ ஹாவ் டு ரன். பவுல் ஓடுனது போல தீமோத்தேயு ஓடுனி, பவுல் வாழ்ந்தது போல தீமோத்தேயு நீயும் வாழணும். காரணம் என்ன? அதை சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிற தீமோத்தேயுவே நில்லாத ஓடு. காரணம் என்ன? இதோ நீ மௌனமாக இருப்பாயானால் கர்த்தர் கற்களை எழுப்பி பேசுகிற தேவன், ஆனால் உனக்கோ நியாய தீர்ப்பு. யாருமே நினைக்காதுங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு இருந்தா போதும், ஓட வேண்டாம் என்று ஓடாத தேவ பிள்ளையே ஆண்டவர் அழுது கொண்டுதான் இருக்கிறார். காரணம் என்ன? பவுல் தீமோத்தேயு இடத்துல சொல்லுகிறார், எல்லா மனுஷரும், இதோ ஒரு சிலர் மட்டுமல்ல, என் இனம் மட்டுமல்ல, என் ஜாதி மட்டுமல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கவும் படணும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும். அதற்கு யார் சித்தம் உள்ளவராக இருக்கிறார்? தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த பவுல் தீமோத்தேயு விட்டு சொல்லுவார். ஏன் ஆண்டவர் இன்றைக்கு அழுகிறார்? ஏன் ஆண்டவர் இன்றைக்கு அழுகிறார்? இந்த ரிலே டீம்ல ஓடுகின்ற நாம் ஒரு நாளில் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டு அவருடைய அம்பாசடர் என்று சொல்லிவிட்டோம். ஐயா, அவருக்கு தூது சொல்லுகிறவங்க ஐயா நாங்க, ஊழியக்காரங்க ஐயா நாங்க, கிறிஸ்தவர்கள் ஐயா நாங்க என்று சொல்ல பண்ணாம், இதோ உலகம் சத்தியத்தை அறிகிற அறிவில் வருவதற்கு முந்தி என் ஓட்டத்தை நான் நிறுத்திவிட்டு அலங்கார கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று விருப்பம். இன்னும் பாருங்க, பவுல் சொல்ல, பேதுரு சொல்வார், 1 தீமோத்தேயு 3:9 சொல்வார். இன்னைக்கு எனக்கு இந்த வருஷம் எனக்கு 56 முடிய போகுது. பாருங்க, 19வது வயசுல இருந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக கர்த்தரனை தெரிந்து கொண்டார், பலனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், எல்லா சூழ்நிலையிலும் என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். அப்ப கவனிங்களேன், இன்னைக்கு என் உயிர் போகுமானா இன்னைக்கு வரை ஓடின ஓட்டம் ஆண்டோடைய கணக்குல இருக்கு. நாளைக்கு நான் விழுந்து போவேன்னு சொன்னா அதுவும் ஆண்டோடைய கணக்குல இருக்கு. நிறைய பேர் நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த ஒரு பாட்டி ஜபித்தாங்கன்னு சொல்லிட்டு முன்னால நான் கேட்ட கதை ஞாபகத்துல வந்ததுனால சொல்றேன். ஒரு பாட்டி ஜபித்தாங்களாம், என்ன சொல்லி ஜபித்தாங்களாம், ஐயா உங்களை நான் சொல்லலை, தயவுசெய்து தப்பா எடுத்துக்கூடாது, நான் சொல்றது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்து செத்து போன ஒரு பாட்டி. அவங்க என்னட்ட அதை பத்தி ஏதாவது கேட்கணும்னா இனிமே ஆவியில வந்துதான் என்னட்ட பேசணும், அவங்க செத்து போயாச்சு, அதனால உங்களை யாரையும் நான் சொல்ல. அவங்க ஜபிப்பாங்களா என்னைக்கும் தூங்க போறதுக்கு முன்னால என்ன சொல்லுவாங்களாண்ணா, ஆண்டவரே நான் ரெடி, நீங்க என்ன செய்யுங்க, என்ன எடுத்துருங்க. புரியுதா இல்லையா? புரியலையோ? புரியுதா? நீங்க அப்படி ஜபிக்க மாட்டீங்களோ? கிறிஸ்தவன் ரொம்ப தந்திரசாலிங்க, அவன் எப்படி ஜபிப்பான், ஆண்டவரே என்ன நீங்க புடமிடுங்க, புடமிட்டா பதில் சொல்லுங்களேன், புடமிடுங்க, பரிசுத்தமாக்குங்க. அவர் பரிசுத்தம் ஆக்குனா கஷ்டம், வேதனை, இழப்பு, துன்பம், துயரம், கண்ணீர், வறுமை, பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதுல ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா அன்னை சீடர்கள் 11 துண்டை காணும் துணியை காணும்ட்டு ஒண்ணுங்களாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த பாட்டி ஜோம் பண்ணுவாங்களாம் என்னையும். அப்புறம் ஒரு பேரன் ஒரு பேத்தியும் இருந்தாங்க, அவங்க நினைச்சாங்களாம் இது உண்மையாதான் இது ஜோம் பண்ணுதா இல்ல சும்மா என்னைக்கும் இது என்ன சத்தம் போட்டு ஆண்டவரே நான் ரெடியா இருக்கேன் இங்க எடுங்க அப்படின்னு சொல்லுதேன்ட்டு. இதுக ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அண்ணன் சொன்னானாம்மா நான் மேல இருக்கிறேன், இந்த நான் கீழே போறேன், கட்டில் கடியில போறேன், நீ மேல இருந்துக்கோ, தட்டுப்படியில உட்காந்துக்கோ, நான் இந்த கட்டில தூக்கம் பார்த்துக்க அசைப்பேன், அப்ப நீ சொல்லு மகளே நான் உன்னை இப்போது எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லு அப்படின்னு இருக்கான். இதே மாதிரி பாட்டி அன்னைக்கும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, கட்டளைவன் தூக்கணும், தங்கச்சி உட்கார்ந்துட்டு மகனே மகளே நான் ஒன்னு என்ன செய்ய போறேன் எடுத்துக்கணும். அப்பதான் பாட்டி கத்துனாங்களாம், இல்ல 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 நான் மறைச்சு வச்சிருக்கிற பணத்தை என் பிள்ளைக்கு என்ன செய்யல, இன்னும் சொல்லல, எனக்கு ஒரு நாள் கூட தாங்க, நான் அதெல்லாம் எனக்கு அந்த முடிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் முடிச்ச பிறகு நான் என்ன செய்யறேன் வரேன். ஐயா, இயேசு நம்மை அறிந்திருக்கிறார். ஒரு நாள் யாக்கோபு யோவான் ஆண்டவரிடத்துல போய் கேட்டாங்க, ஆண்டவரே உங்களுக்கு வலது பக்கத்துல ஒரு ஆள், இடது பக்கத்துல ஒரு ஆள் நாங்க இருக்கணும்னு கேட்டாங்க. ரொம்ப அருமையான ஆசை. அப்பதான் இயேசு சுவாமி சொன்னாங்க, எப்பா நான் குடிக்கும் பாத்திரத்தை நீ குடிப்பியான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, குடிப்போம் ஐயான்னு. இயேசு அதை நம்பினார், நம்பிட்டு சொன்னாரு, உண்மைதான் யாக்கோபு யோவான், நீங்க நாம் குடிக்கிற பாத்திரத்துல நீங்களும் என்ன செய்வீங்க, பானம் பண்ணுவீங்க, ஆனா வலது பக்கத்தில் இருக்கிறது இடது பக்கத்தில் இருக்கு எனக்கு உகந்ததல்ல, அது யாருடைய சித்தம், பிதாவின் சித்தம் என்று சொன்னார். யாக்கோபு யோவான் இரண்டு பேருடைய வாழ்வும் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபை பட்டயத்தால் ஏறோது கொன்று விட்டான், ரொம்ப இளமையில கொன்று விட்டான். இதோ யோவான் பத்ம தீபுல அவன் காணப்பட்ட போது பசி வறுமை கஷ்டம் நீண்ட நாட்கள் வாழ்ந்தான். ஆனால் அவனோ மிகவும் பிரயாசப்பட்டான், பசியோடு பட்டினியோடு காணப்பட்டான், நிறைய இம்சைப்படுத்தப்பட்டான். பத்ம தீவில் இவனை கொண்டு போய் சிறை வைத்து விட்டார்கள். யாரும் அவனோடு பேசுவதற்கு ஒரு தனிமை அந்தானாக இருந்தான். ஆனால் யாக்கோபும் அந்த பாத்திரத்தை பானம் பண்ணினான், யோவானும் அந்த பாத்திரத்தை பானம் பண்ணினான். பேதுரு சொல்லுவார், 2 பேதுரு 3:9 சொல்லுவார், ஏன் இன்னைக்கு ஆண்டவர் வரல தெரியுமா? எல்லாரும் என்ன செய்யலன்னோ மனம் திரும்பல. அவர் ஏன் தாமதிக்கிறார்னா, அவர் ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல. ஏன் இயேசு என்று அழுகிறார் என்றால், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஏன் ஆவியானவர் இன்றைக்கு பெருமூச்சுகளோடு ஜபிக்கிறார் என்றால், எல்லாரும் ரட்சிப்பை கண்டுகொள்ள வேண்டும். இன்னொன்ற ஞாபகத்தில் வச்சுடுங்க, இயேசுவாமி என்ன பார்க்கும்போது, இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல நம்ம அந்த வசனத்தை கேட்டோம், ஆண்டவர் என்னுடைய வெளிப்படையான அலங்காரத்தை மட்டும் பார்க்கிறவர் இல்லை, எந்த உள்ளத்தை காண்கிறவர் தேவன். சாமுவேல்ட்ட சொல்லுவார், எப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் நினைச்சேன் இருதயத்தை பார்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்க, இன்றும் இயேசு கிறிஸ்து நம்முடைய குணநலன்களை, நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை கவனிக்கிறார். ஒரு நாளில் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பவுலை ஆண்டவர் தடுத்து நிறுத்தின, சவுலாக இருந்த நாளில் தடுத்து நிறுத்தி அவனை குதிரையிலிருந்து கீழே விழப்பண்ணி அவன் மேல் ஒளிவு செய்த போது பவுல் கேட்பார், என்ன கேட்பார்னா, ஆண்டவரே நீர் யார்? அப்பதான் ஏசுவாம் என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே. நிறைய பேர் நினைப்போம், ஒருவேளை கிறிஸ்தவங்கெல்லாம் முறையிட்டாதான் இயேசுவாமி வந்து பார்ப்பாருன்னு, இல்லைங்க, அவர் எல்லாரையும் காண்கிற தேவன். என்னுடைய உள்ளத்தை காண்கிறார், என்னுடைய குணநலம் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடு கர்த்தருக்கு தெரியும். நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவேன் என்றால் அது தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே அவர் என்னை தடுத்து நிறுத்துவார். அன்றும் நான் மனம் திரும்பாமல் போனால் அதுதான் அவரை சந்தித்த நாள். அந்த நாளையும் நான் அவதூறாக போகும்போது எனக்காக கண்ணீர் விடுகிற தேவன். என்ன அடுத்தபடி அழிவு. இன்னும் பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 2:3 வாசித்தீங்கன்னா, அவர் இன்னும் சில காரியங்களை அறிந்து வைத்திருக்கிறார். இயேசுவானவர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நம்முடைய கிரியை அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரிய நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, இந்த இடத்துல பிரயாசம்னு சொல்றது, நான் 20 மணி நேரம் உலகத்துக்கு உழைக்கிறது பிரயாசம்னு சொன்ன என்ன? தேவனுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய திருச்சபைக்காக, அவருடைய ராஜ்ய மேன்மைக்காக உழைக்கிறது. அந்த பிரயாசம் பொறுமை. என்ன பொறுமைனா, சில நிறைய பேர் இங்க இருக்கிறோம், நம்ம மனைவி புருஷன் ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, இருப்பீங்க தானே? சரி, பதில் சொல்லல. புருஷன் மனைவிட்ட ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, இருப்பீங்க தானே? பாருங்க, சரி, பொறுமை. அந்த பொறுமை அல்ல, சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கும் போது பொறுமையோடு இருப்பது, சகிக்க கூடாமல் இருப்பது. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? எந்த அநீதியும் சகிக்க முடியாமல் இருப்பது, எந்த அநியாயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, சோதித்தறிவது. அப்படி என்றால் என்ன? எந்த நன்மை எது தீமை என்பதை சோதித்தறிவது. இது எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் முகதாட்சியம் பண்ணுவேனேயானால் அதுவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வெளிப்படுத்தல் 2:4-5 சொல்லப்பட்டிருக்கிறதன்படி, இயேசு கிறிஸ்து என் குறைவுகளையும் அறிந்திருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த காட்வின் இன்னைக்கு இல்ல. அவனிடத்தில் அன்னைக்கு இருந்த பக்தி இன்னைக்கு இல்ல, அவனிடத்தில் அன்னைக்கு இருந்த ஜப வாழ்வு இன்னைக்கு இல்ல, அவனிடத்தில் அன்றைக்கு இருந்த உபவாச வாழ்வு இன்றைக்கு இல்ல, அன்றைக்கு அவனிடத்தில் இருந்த வேத வாசிப்பு இன்று இல்லை, அன்று அவனிடத்தில் இருந்த ஊழிய வாஞ்சை இன்று இல்லை, அன்று அவனிடம் காணப்பட்ட ஆத்தும பாரம் இன்று இல்லை. ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். அதை அறிந்திருக்கிறார், என்னுடைய வீழ்ச்சி அறிந்திருக்கிறார். மகனே, இது சந்திக்கும் நாள், இது உன்னை நான் சந்திக்கும் நாள். இந்த நாளிலே நீ கேளாமல் போவையானால் அடுத்தபடியாக என்னுடைய அழுகை, என்னுடைய அழுகை வறுமையானால் அடுத்தபடியாக உனக்கு அழிவு. என் வீழ்ச்சி அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்க கிறிஸ்தவங்கன்னா இது உங்களுக்கு, நான் கிறிஸ்தவன்னா எனக்கு, எனக்கும் உங்களுக்குன்னு சொல்லணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இயேசுவாமி அழுதாருன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஒரு சில காரணங்களை மட்டும் சொல்ல முடியும் விரும்புறேன். ஏசாய் 5 முதல் 7 வாசித்தீங்கன்னா அதுல அந்த வசனம் எப்படி இருக்கும் பாத்துருங்க. என் நேசரிடத்துல ஒரு பாட்டு பாடுறேன், அவருக்கு என்ன இருக்கு, மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதை அவர் என்ன செய்தார், வேலி எடுத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை என்ன செய்தார், நட்டார். அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டினார், ஆலை உண்டு பண்ணினார், நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதை நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த ஏசாய 5 வாசிங்க, அதுல கசப்பான கனி எது என்று சொல்லுவார். ஒன்று ரெண்ட நான் பட்டியல் போடுறேன். ஒன்று என்னன்னு சொன்னா, பிறர் வாழ முடியாதபடி வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் சேர்க்கிறவனே, நீ எனக்கு தருவது கசப்பான கனி. காரணம் என்னன்னு சொன்னா, உனக்கு மற்றவர்கள் மேலுள்ள அக்கறை இல்லை. சமீப காலமாக நீங்க தமிழ் பேப்பர்ல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் இன்றைக்கு நிறைய பேர் வீதியில அநாதைகளாக்கப்பட்டு காணப்படுறாங்க. சமீபத்தில் 2-3 முன்னால ஒரு ஐயாவை பேட்டி கண்டாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு, இவர் தனியா இருக்கிறாரு, இவருக்கு பாஸ்ட் தெரியாத ஒரு இதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. போயிட்டே இருக்குது ட்ரெயின், மத்தவங்க வந்து கேக்குறாங்க, இவருக்கு பாஸ்ட்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு, அதனால தமிழ்ல பேசினாங்க. ஐயா, அது என் மகன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறான் ஐயா, ஊர்ல வந்து எல்லா சொத்துக்களையும் விக்கித்துட்டு அந்த பணத்தை கொண்டு அவன் என்ன இன்னொரு அவன் ஒரு பெரிய வீடு வச்சிருக்கான், அந்த வீட்டுல கொண்டு போறதுக்காக என்ன கூட்டிட்டு போறான் ஐயா, வழியில் அவனையும் அவன் மனைவியும் காணலையா அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. கடைசியில் அவரை கொண்டு சேர்த்தது ஒரு முதியோர் இல்லத்துலதான் கொண்டு சேர்த்தாங்க. காரணம் என்ன என்றால், பிள்ளையானவன் எதற்காக ஊருக்கு வந்தான்னு சொன்னா, அப்பாவுடைய சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு திரும்ப எங்க போனோம், வெளிநாட்டுக்கு அவன் போய்விட்டான். தகப்பன் இன்றைக்கு நிரபர், அவன் அவருக்கு நிர்கதியாகிவிட்டு, ஐயா இந்த சாபமும் இந்த கண்ணீரும் என்றாவது தீருமா ஐயா, கசப்பான கனி, என்னுடைய அநியாயத்தின் நிமித்தம், என்னுடைய சுய விருப்பத்தின் நிமித்தமாக மற்றவர்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்யாத நான் கசப்பான கனி. இன்னொன்னு சொல்லுவாரு ஏசாயா, என்னையா கசப்பான கனி, சாராயத்தை நாடி கசப்பான கனி. இன்னொன்னு சொல்லுவார் என்னன்னு சொன்னா, மதுபான வேரை கொண்டு களி ஆட்டுகளினாலே நிறைந்து, ஆமோஸ் 6:6 ஆமோஸ் சொல்லுவார், யோசேப்புக்கு நேரிட்டு அந்த துன்பத்தையோ தீங்கையோ அனுபவிக்க உனக்கு மனமில்லாதபடி கிண்ணறம் மேல தாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கசப்பான கனி, இன்று நான் கசப்பான கனி கொடுப்பேனேயானால், அநியாயம் செய்வேனேயானால், அக்கிரமம் பண்ணுவேனேயானால், இதோ ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு சொன்ன ஐயோ வார்த்தைகளில் ஏதேனும் என் வாழ்வில் என்று இருக்குமேயானால் என்னை பார்த்து அழுகின்ற ஒரு தேவன். ஏன் அழுகிறார் தெரியுமா? இந்தியாவை குறித்து நிறைய காரியங்களை சொல்லாங்க. ஏசுவாமி ஆண்டவர் நம்ம நேசித்ததுக்கு ஒண்ணு தெரியுங்களா, நீங்க சும்மா போய் கூகுள் பண்ணி பாருங்க, 33-35 பாஷையில வேதாகமத்தின் பல பகுதிகளை மொழியாக்கம் செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் எங்கதான் அனுப்பினாரு? இந்தியாவுக்கு தான் அனுப்பினார். Don't you think he loves us? சரதமிடுங்களா, 20வது நூற்றாண்டுல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அன்னை தெரசாவை எங்க தான் அனுப்புனாங்க? இந்தியாவுக்கு தான் அனுப்புறாங்க. ஆண்டவர் அன்றும் இன்றும் என்றும் நம்மை நேசிக்கிறார். The best missionaries, they came to India. ஐயா, நான் சும்மா உங்களுக்கு இது சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ட்ரை பண்ணணும்? ட்ரை பண்ணாதான் புரிவீங்க. உங்க பிள்ளைல நிறைய பேருக்கு தமிழ் எழுத வராது, சரிதானே? ஐயா மன்னிச்சிடுங்க, எல்லாரும் தெரியுமா தமிழ்? தமிழ் எழுதுவாங்களா? தெரியாது. ஐயா இப்ப உங்க கத்து கொடுக்கிற பருவம், ஐயா கத்து கொடுங்களேன். காக்கா கை வேத புஸ்தகத்துல எழுதி இருக்கிற அந்த அச்சு அடையாளங்களை கத்து கொடுங்களேன், ட்ரை பண்ணுங்க ஐயா. ஆனா ஒரு ஆங்கில மிஷினரி நம்முடைய ஊருக்கு வந்து, ஐயா 10 வருஷத்துக்குள்ளால அவர் தமிழ் கற்று, ஒரு தமிழ் புலவனுடைய உதவிதான், ஆனால் அவர் தமிழ் கற்று வேதத்தை மொழிபெயர்த்தார் ஐயா. தமிழ்ல இந்தியாவிலேயே முதல் மொழியாக தமிழ் மொழியில வேதத்தை மொழிபெயர்த்து நம்முடைய கரங்களில் கொடுத்தாரே ஐயா. யாராவது நம்புவீங்களா? அந்த மிஷினரியை காட்டிலும் நம்ம பிள்ளைகள் பேர்த்தனா ஒத்துக்கிடுவீங்களா? லெந்து நாட்களும் இப்படிதாங்க இருக்கணும், பேசக்கூடாது, சிரிக்க கூடாது, ஒத்துக்கிடுவீங்களா ஐயா? ஆனா நம்ம பிள்ளைகள் என்ஜினியர்ஸ், டாக்டர், செலக்டர், இன்னைக்கு முதலமைச்சர், பிரதம அமைச்சர் எல்லாம் ஆனாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறேன் ஐயா. கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அனுப்பின மிஷினரி தமிழ் கற்று தமிழ் வேதத்தை மொழிபெயர்த்து தந்தாரே ஐயா. த பெஸ்ட். எதுக்காக? மற்றவர்கள் குடியில்லாமல் போகும்படி பண்ணவா? மற்றவர்களுக்குரியதை அபகரித்துக் கொள்ளவா? குடித்து வாழவா? இதோ மதுகா மதி மத மதுபானமும் களியாட்டுகளோடும் வாழவா? யோசேப்புக்கு நேரிட்ட நிந்தையை அறியாதபடி நான் கிண்ணற மேளத்தோடு வாழ்வதற்க? கசப்பான கண்ணே, ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் அகைன். மறுபடியும் சொல்றேன், எச்சரித்து சொன்ன பின்பு அவர் அழுதாரே, ஆனால் அடுத்தபடியாக நியாய தீர்ப்பையா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ராதபடிக்கு மாறி விடுவேன். ஓசியா 10வது அதிகாரத்துல ஆண்டவர் முதல் 2 வசனத்துல அழகாக்க சொல்லுவார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று சொல்லுவார். ஐயா யாராவது நம்முடைய இடத்துல வந்து கிறிஸ்தவங்க பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு சொன்னா விட்டு வைப்பீங்களா? அனலும் இல்ல குளிரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உண்டு வசனத்துல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அப்படின்னா என்ன? கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அனலும் இல்ல குளிரும் இல்லை, அப்படி போயிடக்கூடாதுங்க. அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார், என்ன செய்து போடுவாரு? அப்ப நீங்க இந்த அனலும் இல்ல குளிரும் இல்லாம இருக்கும்போது எங்க இருக்கிறீங்க? யாருக்கு தொண்டல? யாருக்குள்ள இருக்கிறீங்க? தேவனத்துலதான் இருக்கிறீங்க. என்ன செய்து போடுவார்? வாந்தி பண்ணி போடுவார். வாந்தி பண்ணி போட்ட பிறகு யாராவது அதை எடுப்பாங்களா? மறுபடி என்று ஞாபகத்தில் வச்சிருங்க. ஆண்டவர் உபயோகித்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு பயங்கரம். பாருங்க, ஓசியா 10:1-2 சொல்லப்படுது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. காரணம் என்ன? அவன் தனக்குத்தானே கனி கொடுக்கிறான், தனக்குத்தானே இப்ப கனி கொடுக்கிறான். அந்த தனக்கு தானே கனி கொடுப்பது பற்றி ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடணும், ஒரு இங்கிலீஷ் பாட்டு, எனக்குல ஒரு வரி இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, நான் தப்பு பண்ணாலும் அவர் என்ன சொல்லுங்களேன், நேசிப்பார். விளங்குச்சுல? ஹி ஸ்டில் லவ்ஸ் மீ. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் என்கிற கன்னி புருஷனாகிய தேவனை விட்டு அநேகரோடு விபச்சாரம் பண்ணுவாள். இந்த புருஷனாகிய தேவன் அவளுக்கு பின்னாலே சென்று அவளை மறுபடியும் தன்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவார். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் இப்ப சொல்றாரு, பலனற்ற திராட்சை செடி. ஏன்னா பலிபீடம் கட்டுற காரணம் என்ன? நான் உன்னோட இருக்கிறதுனால உனக்கு பாதுகாப்பு, நான் உன்னோட இருக்கிறதுனால உனக்கு சுகம், உன்னோடு இருக்கிறதுனால எதிரிகள் உனக்கு பாதுகாவல் எல்லாம் இருக்கிறது, ஆனா நீ என்ன பண்ற, பலனற்ற திராட்சை செடி, உன்னை உருவாக்கினவர், உனக்காக இறங்கினவர், உன்னை விடுவித்தவர், உன்னை பாதுகாக்கிறவர், உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவரை விட்டுவிட்டு உனக்காக பலிபீடங்களை கட்டிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் சுய இச்சையின்படி வாழ்கிறாய். பலனற்ற திராட்சை செடி. என்னைக்கு நான் என் தேவனை மறந்து எனக்காக மண்டபங்கள் கட்டி எனக்காக நான் வாழ ஆரம்பிக்கின்றேனோ அன்று நான் பலனற்ற திராட்சை செடி. என் தேவன் எனக்காக அழுகிறார். ஏன் காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பலனற்ற திராட்சை செடி திருப்பி எங்க தான் போக போகுது? நெருப்புக்கு தான் போக போகுது. அதனால அவர் அழுகிறார். லூக்கா 13 அதிகாரத்துல 6-9 வரை வாசிக்கும் போது, ஒரு அத்திமரத்தை நட்டு எல்லாத்தையும் பண்ணார், உரம் எல்லாம் போட்டுச்சு. எத்தனை வருஷம் காத்திருந்த? 3 காத்திருந்தார். ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஐயா சொல்லலாம், நீங்க பல 3 காத்திருந்தார். என்ன செய்யலாது? கனி கொடுக்கல, கனி கொடுக்கல. 3 வந்து நின்று விட்டு சொல்லுகிறார், இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம். இந்த உரையாடல் தான் சந்திக்கும் நாள். தேவன் என்னோடு என்னை சந்திக்க வைக்கின்ற காலம். எருசலேமை ஆண்டவர் சந்திக்கும் காலம் ஒன்று இருந்தது, அது அது கேளாமல் போனது. இன்று என்னை கர்த்தர் சந்திக்கும் நாள் அது. அவர் வெட்டி போடுகிறதுக்கு முன்பு அழுகின்ற அழுத தேவன் அதற்கு பின்பு நடைபெறுகிறது. என்னை வெட்டி போடுகிறார். சரி, இன்னொன்னு பாருங்களேன். யோவான் 15 அதிகாரத்துல 2 வாசிக்கும் போது, இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்ம சொல்லுவோம், நான் ஒட்டப்பட்டிருக்கிறது எந்த செடியில? இயேசுவாகிய செடியில. புரியுதா? தயவு செய்து தப்பித்தவரையும் அவரை கொடியும் நீங்க செடியும் ஆக்கிறாருங்க. விளங்குச்சா? பிசகின்னு சொல்லிடாதுங்க. அவர் கொடி, நான் என்னது? செடி என்று முடிஞ்சது நம்ம கதை. அவர் செடி, நான் அதில் படர்ந்திருக்கின்ற ஒரு கொடி. அதை ஆண்டவர் சொல்றாரு, நான் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை என்ன செய்யறேன்னா சுத்தம் பண்ணுகிறேன், கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை நான் அறுத்து போடுகிறேன். அந்த அறுக்கிறதுக்கு முன்பு அழுகின்ற தேவன் நம்முடைய தேவன். அவர் அழுது விட்டார் என்றால் பின்பு நியாய தீர்ப்பு தான். அந்த வெட்டப்பட்ட அந்த கொடிகளை எல்லாம் சேர்த்து அதை அக்கினியில் போடுவார்கள். மத்திய 5:20 இயேசுவாமி மலைப்பிரசங்கம். மலைப்பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும். மகாத்மா காந்திக்கு கூட பிடிச்சது அதுதான், ஆண்டுடைய மலைப்பிரசங்கம். அதுல இயேசுவாமி ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னு சொன்னா, ஐயா இந்த பரிசேய சதுசேயருடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணோம் கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோம், இனிமே எங்க தான் போறோம்? அதான் பைபிள்ல எங்கேயா அதுக்கு வசனம் இருக்குதுன்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல அது இயேசு எனக்காக பண்ணிவிட்டார். அன்னைக்கு பரிசேய சதுசேயர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும், நாங்க எங்க போயிருவோம்? தேவனுடைய ராஜ்யத்துல. ஆனா ஒரு ஓமை ஆண்டவர் சொன்னாரே, லாசரு என்கிறவன் இதோ ஆபிரகாமின் மடியில் இருந்தான், ஆனால் இதோ அந்த பரிசேய இனத்தை சார்ந்தவனோ எங்கு காணப்பட்டான்? பாதாளத்தில் இருந்து கொண்டு ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே என் தகப்பனே என்று சொன்னானே. லாசருவை அல்லவா அவர் தேற்றிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு பாரம்பரியம் என்று ஒன்று உங்களுக்கு எனக்கும் விஷமா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், தென்னிந்தியாவிலிருந்து வந்த மெயின் லைன் கிறிஸ்டியன்ஸுக்கு இது ஒரு விஷம். என்ன பாரம்பரியம் என்ன? இதுதான். அது வேதம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். காது இருக்குது, ஆனா என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். கண்ணு இருக்குது, ஆனா என்ன செய்ய மாட்டேன்? காண மாட்டேன். உணர்வு இருக்குது, ஆனா என்ன செய்ய மாட்டேன்? உணர மாட்டேன். அன்று சொன்னார் வேத பாருகிற பரிசர், ஐயா உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லையா, வாரத்துல 2 உபவாசம் பண்ணுவாங்க ஐயா. எவ்ரிடே அவங்க வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகாமல், ஜெப ஆலயங்களுக்கு போகாமல், அவர்களை ஒரு நாளும் நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்தார்கள். கை கழுவிட்டுதான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த இஸ்ரவேல் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா, ஸ்கோக்கிக்கு போங்க, எண்ணெய் போங்கன்னா சாட்டர்டே போங்க. சாட்டர்டேஸ் ஸ்கோக்கில் போங்க. போனீங்கன்னா குல்லாக்கள் வைத்து கொண்டு நிறைய பேர் இந்த ரோட்டில் நடந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பாருங்க நீங்க. சிறிது தூரம் நடந்து விட்டு நிற்பாங்க. ஏன்னா அது யூதனுடைய வாழ்வு. அது ஓய்வு நாளெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தொடர்ந்து ஒரு மைல் தூரம் ரெண்டு மைல் தூரம் நடக்கக்கூடாது. ஒரு அளவு உண்டவர்களுக்கு ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. அதனால இந்த எலிவேட்டர்ஸ் இருக்குல்ல ஸ்கோக்கியில், ஜூயிஷ் பாப்புலேஷன் நிறைய இருக்கிற இடம், அந்த எலிவேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் ப்ரெஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா ப்ரெஸ் பண்ணுறது கூட அவன் வேலைன்னு வச்சிருக்கிறான். அப்படி வாழ்ந்தவன், வாழ்கிறவன் வேத பாருகர் பரிசேயர். இன்னைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு எப்படி படகுபிடிச்சுப்பாங்க? ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, இவனுடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. யோவான் சொன்ன அழகாக சொன்னார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தேவன் கல்லுகளிலிருந்து எழும்ப பண்ணுவார். இன்றைக்கு அபிதமான எண்ணத்தோடு நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அந்த எண்ணத்தோடு வாழும்போது இயேசு எனக்காக இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 7:13-14 பார்க்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க மனம் இல்லைன்னா நான் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கேட்டின் வாசல் வழி விசாலம், அது அநேக ரதன் வழியாக செல்லுகின்றார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவன் என்கிற அந்த வார்த்தைக்கு உரியபடி உலகத்திலிருந்து வேறுபட்டு நான் வாழாவிட்டால் அது இடுக்கமான வாசல் அல்ல, அது பெரும்பாலோர் நடந்து போகிற வாழ்க்கை. இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவ ஐயா, அதனால பார்ட்டி வச்சாலும் கூட நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியெல்லாம் சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் உலகம் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்க பங்கு கொள்ளாமல் இருந்தால் மட்டும்தான் இடுக்கமான வாசல். அதை நான் ஆணித்தரமா சொல்லணும். இன்றைய களிகாட்டுகள், களியாட்டுகள், வெறியாட்டுகள், இன்றைய பார்ட்டிஸ் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தாத இடங்களுக்கு செல்ல என்னால முடியாது, அங்க போகத்தான் போவேன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா அநேகர் போகிற வழி அது. இயேசு என்கிற ஒருவரே உங்களுக்கு வழியாக இருக்க வேண்டும். அவர் செல்லுகின்ற இடங்களுக்கு மட்டுமே நான் செல்ல வேண்டும். அவர் செய்கின்றவைகளை மட்டுமே நான் செய்ய வேண்டும். அவர் யோசிக்கின்றதை மட்டுமே நான் யோசிக்கவும் வேண்டும். இடுக்கமான வாசலுங்க, அதுல நான் பிரவேசியாதபடி விரிவான வாசல நடந்து கொண்டிருப்பேனே. ஆனால் என் தேவன் இன்றைக்கும் என்னை பார்த்து கண்ணீர் தான் விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் மகாராஜாவின் நகரம், நீங்களும் நானும் அவர் தங்குகின்ற ஆலயம். யோவான் 17 இயேசுவாமி தன் சீடர்களை பார்த்து பேசும்போது அந்த ஜபம் ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த ஜபத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யோவான் 17 சொல்லுவாங்க, நானும் என் பிதாவும் உங்களோடு வந்து போஜனம் பண்ண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். இயேசுவானருடைய பந்தி நீங்களும் நானும், அவர் பானம் பண்ணுகின்ற இடம் நீங்களும் நானும், அவர் குடியிருக்க விரும்புகின்ற இடம் நீங்களும் நானும், அவருடைய மகிமை நீங்களும் நானும், அவருடைய கிரீடம் நீங்களும் நானும், அவருடைய பரிசுத்தமான நகரம் நீங்களும் நானும். அன்று எருசலேமை பார்த்தவர் கண்ணீர் விட்டு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லுகாதபடிக்கு இடிபட்டு போகுமே. எருசலேம் சந்திக்கும் காலத்தை, சந்திப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்தவள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க சொல்லுகிறார். இதுல தேவன் விரும்பாத காரியங்கள் என்னிடத்துல இருக்குமே, ஆனால் இன்றைக்கு என் தேவன் எனக்கு முன்பாக நின்று அவர் அழுகின்றார். ஏன் அழுகிறார் தெரியுமா? இவ்வளவு அருமையா உன்னை நாம் வளர்த்தனப்பா, பாதுகாத்தன, எல்லாம் செய்தன, விரிவான வாசல்ல தானே நீ போயிட்டு இருக்கிற, ஏன் அழுகிறார் என்றால் என்னுடைய முடிவு நாசம், அதனால அழுகிறார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பன். 2000 முன்பதாக எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிற நகரமே நான் தானே அப்பா, நாங்க தானே, எங்களை தானே நீங்க இன்னைக்கு ஆலயமாக்க வச்சிருக்கிறீங்க. எங்களில் தனையா நீங்க வாசம் பண்றீங்க, எங்களோடு தனையா பந்திருக்க விரும்புகிறீங்க, எங்களை தனையா உங்களுடைய மகிமையும் பொருட்கட்சியும் கிரீடமுமாக வைத்திருக்கிறீர்கள். இன்று நான் கசப்பான கனி கொடுப்பேனே, ஆனால் எனக்கு தான் கனி கொடுத்து தான் மட்டும் என்கிற நிலைமையில் வாழ்வேனே ஆனால், இன்று நான் கனி கொடாதிருக்கிற ஒரு மரமாய் இருப்பேனே ஆனால், உம்மிடத்திலே நான் ஒட்டப்பட்டும் கனி கொடாதிருக்கிற கொடியாக இருப்பேனே ஆனால், பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் அதிகமாக என்னுடைய நீதி அமையாவிட்டால், இடுக்கமான வாசலை நான் இன்றைக்கு தெரிந்து கொள்ளாவிட்டால், என்னை அறிகிறவர் ஒருவர் உண்டு, என்னை ஆராய்ந்து பார்த்தார், என்னோடு பேசினார், என்னை கண்டித்தார், என்னுடைய தண்டனைகளை சொன்னார், இன்றும் எனக்கு மனம் மாறுதலின் அனுபவம் இல்லாதபடியால் இன்றும் என் ஆண்டவர் எனக்காக எங்களுக்காக அழுகின்ற ஒரு கர்த்தர் தான் ஆண்டவர். நீர் அழுத பின்பு நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பு எருசலேம் ஆலயமும் தப்பவில்லை, எருசலேம் நகரமும் தப்பவில்லை. இந்த லந்து காலத்தில் என்னையே நான் பரிசோதித்து பார்க்க பலந்தார். குறைகள் குற்றங்களை மன்னியும் மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.